الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين وقال النبي عليه الصلاة والسلام من طلب الدنيا حلالا مفاخرا مكاثرا مرائيا لقي الله يوم القيامة وهو عليه غضبان ومن طلب الدنيا حلالا استعفافا عن المسألة وسعيا على خلقه وسعيا على عياله وتعطفا على جاره لقي الله يوم القيامة وجهه كالقمر ليلة البدر صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البيهقي رحمه الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெண்டும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தை பெரிய ஒரு நோக்கத்தை குறிக்கோளை வைத்து படைத்திருக்கின்றான். அந்த நோக்கமும் குறிக்கோளும் என்னவென்றால், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை வணங்க வேண்டும், ஆகிரா மறுமையுடைய வீட்டை தன்னுடைய லட்சியமாக தங்குவிடமாக ஆக்கி அதற்குரிய வேலைகளை ஆயத்தங்களை தயாரிப்புகளை செய்ய வேண்டும். குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் இது சம்பந்தமாக குறிப்பிடுகின்றான். அல்லாஹுவை வணங்கவும் வேண்டும், ஆகிராவை மையமாக வைத்து வாழவும் வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அல்லாஹுவை வணங்குவதாக இருந்தாலும் சரி, ஆகிராவை மையமாக வைத்து வாழ்வதாக இருந்தாலும் சரி, உடலுடைய ஆரோக்கியம் தேவை, வணங்க வேண்டும் என்றால் உற்சாகம் தேவை, அதனால் அதற்கு நல்ல தூக்கம் இருந்தால்தான் நல்ல ஒரு உற்சாகம் ஏற்படும், உடல்ல நல்ல ஹெல்தி ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவரால் வணக்கங்களை செய்யலாம். இவ்வாறு உலகத்தில் வணங்குவதாக இருந்தாலும் சரி, ஆகிராவை மையமாக வைத்து வாழ்வதாக இருந்தாலும் சரி, உடலுடைய ஆரோக்கியம், இன்னும் அவருக்கு இன்னொரு என்ன பல தேவைகள் இருக்கின்றன, உடையுடைய வீட்டுடைய பிரயாணத்துடைய பல தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் தாராளம் ஏதாவது ஒரு விடயங்களில் முயற்சிகளில் பணிகளில் ஈடுபடலாம். இஸ்லாமிய மார்க்கம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் யாரும் மற்றவருடைய தயவை நம்பி வாழ்வதற்கு இஸ்லாம் உற்சாகப்படுத்தவே இல்லை, அதை இஸ்லாம் விரும்பியதே இல்லை. யாராக இருந்தாலும் சரி உழைக்க வேண்டும், அவர் கஷ்டப்பட வேண்டும், அவர் முயற்சிகளை செய்ய வேண்டும். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி அவர்களும் அதிலிருந்து விதிவிலக்கு அல்ல. ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வியாபாரிகளாக இருந்ததாக குர்ஆனில் பல இடங்களில் அவர்களுடைய வரலாறுகளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கக்கூடிய கொள்ள வேலையை செய்திருக்கின்றார்கள். இன்று அநேகமாக இந்த தொழில இது பெரிய ஒரு கண்ணியமான தொழிலாக பலர் கருத மாட்டார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன தொழில் அல்லையா? இரும்பை நெருப்புல போட்டு உருக்கி அதன் மூலம் கவசங்களை செய்வது, இது அவ்வளவு பெரிய தொழில் இல்லை என்று நாம் கருதுவோம். ஆனால் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு நாம் உங்களுக்கு இரும்பை மொழுகை போன்று வசப்படுத்தி தந்திருந்தோம், அந்த இரும்பின் மூலமாக விசாலமான கவசங்களை செய்யுங்கள் என்று அந்த சூரத்துல் ஹதீதில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 10 வருடமாக ஆடுகளை மேய்த்ததாக குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இவர்கள் 10 வருடம் கூலிக்கு வேலை செய்ததாக குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே ஷாம் தேசம் சென்றார்கள். யமன் மிசிர் போன்ற நாடுகளுக்கு ஹதரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விவசாய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய அநேகமான சஹாபாக்கள் வியாபாரிகள், மதீனாவுடைய அநேகமான சஹாபாக்கள் விவசாயிகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கூலி வேலை உத்தியோகமாக இருக்கலாம், இவைகளில் தாராளமாக ஈடுபட்டு அதனால் கிடைக்கக்கூடிய வருமான தேவை நான் என்னுடைய தேவை, எனக்கு கீழால் உள்ளவர்களுடைய தேவை, பலஹீனமானவர்கள், வயோதிபர்கள், சிரமப்பட்டவர்கள் அவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யலாம். இதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காரூனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். அத்துடன் அவனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்த அந்த செல்வம் அந்த பாக்கியங்களிலிருந்து முதலாவது நீ தாருல் ஆகிராவை தேட வேண்டும். ஆகிராவுடைய வாழ்வு தான் உன்னுடைய லட்சியமும் குறிக்கோளும் நோக்கமும். ஆனால் வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவுல சில காலம் நீங்கள் வாழ்வீர்கள், அதனால துனியா உலகத்திலேயும் தேவை, அதை மறுக்கல்ல, நீங்க அதை மறந்துடாதீங்க, அந்த தேவையான அளவை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. நசீபக்கம் என துனியா, ஆனால் அஹ்ஸின் கம அஹ்ஸன அல்லாஹு இலை, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம், உங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வசதிகளை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. வலா தபில் ஃபசாத ஃபில் அர்ல், இந்த பணத்தின் மூலமாக பூமியில குழப்பங்களை உண்டு பண்ணாதீங்க, பாவங்களையும் அநியாயங்களையும் செய்யாதீங்க என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன, தாருல் ஆகிராவை தேடுவது. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய தாராளம் தொழில் வியாபாரம் இன்னொரு என்ன முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் உலகத்துடைய வாழ்வை சொர்க்கமாக கருதி நேக் மணி பணம் சம்பாதிப்பது தான் லட்சியம், பணத்திற்குத்தான் நாங்கள் வாழ்றோம், பணத்தை சேகரிப்பது பெருக்குவது தான் எங்களுடைய நோக்கம் என்று நினைப்பார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அவ்வாறு நினைக்க கூடாது, நினைக்கவும் முடியாது. ஏன் நபி அவர்களுடைய ஹதீஸ், நபி அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை செய்வார்கள், வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா, என்னுடைய ஆகப்பெரிய கவலையாக உலகத்தை ஆக்கிவிடாது, என்னுடைய அறிவின் இல்மினுடைய முடிவாக உலகத்தை ஆக்கிவிடாது. உலகம் தேவைக்கு சம்பாதிக்கலாம், தேடலாம், உழைக்கலாம், முயற்சி செய்யலாம், ஆனால் நம் எல்லோருடைய நோக்கம் ஆகிராவாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸில் சொன்னார்கள், உலகத்தில் நீங்க சம்பாதிக்கும் பொழுது உங்களோட நீயத்தை எப்படி வைக்கணும். பலர் நினைக்கிறாங்க ஹலாலா தேதினா மட்டும் போதும், பல இடங்கள்ல ஹலாலா சம்பாதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஹலாலா சம்பாதிக்கணும், ஹலாலா தேடணும், அதனுடன் இன்னும் சில நீயத்துகளும் வர வேண்டும். இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லா தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலன், ஒரு ஆள் உலகத்தை தேடுகின்றார், ஹலாலா தான் சம்பாதிக்கிறார், ஆனால் முஃபாஹிரன் பெருமைக்காக, முகாசிரன் தன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, முராயன் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, எங்களோட ஊரில் உள்ள ஆகப்பெரிய செல்வந்தன் நான், எங்களோட நாட்டில் உள்ள ஆக அதாவது டாப் 10 அல்லது ஆக பெரிய 100 வசதி படைத்தவர்களில் நானும் ஒருவன் என்ற அந்த பெயருக்காக அல்ல, அந்த பிரபலியத்திற்காக அல்ல, அந்த புகழுக்காக அல்ல, இவைகளுக்காக யாராவது சம்பாதித்தால் லக்கி அல்லாஹ் யோமல் கயாமா வரப்புஹு அலைஹி ரப்பான், கயாம நாள்ல அவரை அல்லாஹ் சந்திப்பார், அல்லாஹ்வுமோ அவருடன் கோபமுற்ற நிலையில. அல்லாஹ் கோபப்பட்டா கயாம நாள்ல வேற யாராவது இருப்பாங்களா? எங்களுக்கு வேறு யாரும் இல்ல, யாராலும் எவராலும் எந்த வகையான உதவியையும் செய்ய முடியாது. அதனால கயாம நாள்ல இவரை அல்லாஹ் சந்திப்பான், அல்லாஹ்வுமோ இவருடன் கோபமுற்ற நிலையில். இதற்கு மாற்றமாக நபி அவர்கள் சொன்னார்கள் அதே ஹதீஸ்ல, ஓமன் தொலப துன்யா ஹலாலன், மட்டும் ஒருவர் ஹலாலா தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவருடைய நீயத் என்ன, இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் யாரிடத்திலையும் யாசகம் கேட்க மாட்டேன், நானே என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் உழைத்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு பூர்த்தியாக்கிக் கொள்வேன், யாரிடத்திலையும் எதையும் வாயெடுத்து வாய் திறந்து கேட்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல செலவழிக்கோணும், என்னுடைய நேபர் என்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் என்னால முடிந்த உதவிகளை செய்யணும் என்ற எண்ணத்துல யாராவது தேடினால் லக்கி அல்லாஹ் யௌமல் கியாமா, கியாம நாளையில் இவர் அல்லாஹுவை சந்திப்பார். வஜுஹு கல் கமரி லைலத்துல் பத்ர், இவருடைய முகம் 14 இரவு பூர்ண சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையில் தான் இவர் அல்லாஹுவை சந்திப்பார். அதனால யாரு எந்த வகையான தொழிலோ முயற்சியோ உத்தியோகமோ ஜொப்போ இதுல ஈடுபட்டாலும் அவர்களுடைய நீயத் இதுவாகத்தான் இருக்க வேண்டும், ஹலாலா சம்பாதிக்கணும், யாரிடத்திலையும் எதையும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய ஃபேமிலிக்கு தாராளமாக நான் செலவு செய்வேன், என்னுடைய நேபர்ஸ் அது மாத்திரமல்ல கஷ்டப்பட்டவர்கள் யாசகம் கேட்கவர்கள் கேட்காதவர்கள் வசதி இல்லாதவர்கள் அவர்களுக்கும் நான் உதவி செய்வேன். ஏனென்றால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க நல்ல பெரிய வசதியானவர்கள் எவ்வளவு இருந்தாலும் இது எனக்கும் என்னுடைய புள்ள குட்டிகளுக்கும் அவங்க ஜகாத்தை கொடுப்பாங்க, செலவேல கொஞ்சம் கொஞ்சம் சதக்காக்களை கொடுப்பாங்க, ஆனால் கோடி கோடியாக சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கும், ஆனால் என்னுடைய சமூகத்திற்கு இஸ்லாமிய உம்மத்திற்கு எங்களுடைய மஹல்லாவுல ஊருல நாட்டுல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சொத்துல என்னுடைய செல்வத்துல சிறிய ஒரு பங்கு போய் சேரணும் என்ற எண்ணம் ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், அநேகமானவர்கள் அந்த எண்ணம் இல்ல. ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், அவர்களுடைய பணங்களில் சொத்துக்களில் ஒரு அறியப்பட்ட பங்கு கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் இருக்கின்றது, கேட்காமல் பத்தினித்தனத்தின் மூலமாக யாரு வாயை தொடர்ந்து கேட்கலையோ அவர்களுக்கு பங்கு இருக்குது. ஆனால் குர்ஆன்ல ஹதீஸ் இவ்வாறு இருந்தும் கூட நாங்கள் ஜகாத்தை கட்டாயம் கொடுக்கின்றோம், ஆனால் ஜகாத்துடைய அளவுக்கு ஹதியாக்களை சதக்காக்களை நாங்கள் அந்த அளவுக்கு விரட்டி கொடுப்பதில்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகள்ல பரிட்சை எடுக்கிறாங்க அநேகமாக, யூஎஸ்ல யூகேல யூரோப்ல இருக்கிறவங்க ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்க. அந்த சம்பளம் போக முன்னாலே அவருடைய அந்த சம்பளத்திலிருந்து பெருந்தொகையான பணம் டெக்ஸ் எடுத்துருவாங்க, நல்ல கொடுப்பாங்க, அதே மாதிரி நல்லா எடுப்பாங்க. அந்த எடுத்து என்ன செய்யறாங்க, முழு உலகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ரிஃப்யூஜிஸா போறாங்க, அகதிகளா போறாங்க. அந்த போறவர்களை அவர்கள் இவர் முஸ்லீமா அல்லது இவர் ஹிந்துவா அல்லது இவர் பௌத்தனான்னு பாக்கிறல்ல, நாங்க தான் எடுத்ததுக்கு எல்லாம் துவேஷம் துவேஷம் என்றோம். ஆனால் அந்த நாடுகள்ல பொதுப்படையா நாங்க பார்த்தோம்னா யாரு வந்தாலும் எடுக்கிறாங்க. நோபியவை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் அகதிகளாக வந்து கொண்டிருக்கிறாங்க. சமீப காலமாக சிரியாவிலிருந்து எத்தனை லட்சம் மக்கள் யூரோப்பு போயிருக்கிறாங்க, அவர்கள் அகதிகளா பாரம் எடுக்க இல்லையா? சில பகுதிகளில் வேணுமெண்டா கொஞ்சம் ஏதாவது செய்திருப்பாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரம் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும், ஒரு வருடத்திற்கு பல லட்சம் மக்கள் வாராங்க. அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம், அவர்களுடைய மருந்துக்கு பணம், அவர்களுக்கு ஜொப் கிடைக்கிற வரைக்கும் கோடி கோடியா கொடுக்கிறாங்க. இதை கொண்டு அந்த மக்கள் எடுக்கிற டெக்ஸ்ட கொண்டு தான் கொடுக்கிறாங்க. எங்கட நாடுகள்ல நேற்று முன்னாச்சும் கொஞ்சம் வெட் ஒரிய கூட்டிக்கிறாங்க. ஆனால் எங்கட நாடுகள் அந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப குறைவு. மேற்கத்திய நாடுகள்ல செய்யறாங்க. இஸ்லாம் என்ன செய்திருந்தா நீங்க கொடுங்க, டெக்ஸ்டுக்கு எல்லாரும் பயந்து கொடுக்கிறாங்க, அத சந்தோஷமா கொடுக்கிறாங்க. 15% 20% கொடுக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா நாங்க எங்களுக்கு மாஷால்லா நல்ல ஒரு லாபம் கிடைக்குது, நல்ல ஒரு பணம் தொகை கிடைக்குது. நான் இதுல 5% சதக்காவாக ஒதுக்கி விடுவோம். 5% எனக்கு 1 லட்சம் கிடைக்குது, 5000 1 மில்லியன் கிடைக்குது, 50000 நான் இதை ஒதுக்கினா எங்களுடைய சமூகத்தில் எவ்வளவு தேவையானவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை அவசியமான செய்து கொள்ள முடியாத எவ்வளவு தேவையான மக்கள் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அவர்களுக்கும் எங்களுடைய பணத்தில பொருள்ல ஒரு ஹக்கு இருக்குது என்பதை நாங்க யாரும் மறந்து விட முடியாது. நாங்க எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா, உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நாங்க எல்லோரும் ஏதாவது ஒரு அடிப்படையில முயற்சியில தொழில வியாபாரத்தில உத்தியோகங்கள ஈடுபடுவோம். ஆனால் ஈடுபடக்கூடியவர்கள் எவ்வாறு ஈடுபடணும், வேலை வாங்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட எப்படி வேலையை வாங்கணும், இந்த இரண்டுக்கும் ஷரியாவுல வழிகாட்டுதல் இருக்குது. முதலாவது வேலை வாங்கக்கூடிய ஒரு பொஸ், ஒரு எஜமான், அவர் தன்னுடைய வேலைக்காரனை தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லாமல் விடல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஜாமியா சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யறவர்கள் யாரு? இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களோட சகோதரர்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களோட கரங்களுக்கு கீழால அவர்களை உங்களுக்கு அல்லாஹ் ஆட்சி தந்திருக்கிறான். அதனால பல் யுத்தும் நீங்க சாப்பிட்டதிலிருந்து அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுங்க. நீங்க அணியதிலிருந்து அவர்களுக்கு அணிய கொடுங்க. அப்படின்னா என்ன, நாங்க எந்த தரத்துல சாப்பிடுறோமோ அதே தரத்தில் அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுக்கணும். நாங்க எந்த தரத்துல உடுக்கிறோமோ அதே தரத்துல கொளித்தியில பொறுமதியில் அவர்களுக்கு ஆடைகளை கொடுக்கணும். அவர்களால் சுமக்க முடியாத பாரத்தை அவர்கள் மீது சுமத்தாத்தாதீங்க. அப்படி பயன் கல்லத்து மோகும், அவ்வாறு நீங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாரத்தை சுமத்தினாலும் அவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. சில இடங்களில் நாங்க பார்க்கலாம், அதுல விசேஷமா வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் பாவம் படிச்சிருக்க மாட்டாங்க, கஷ்டத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய சில பெண்மணிகளாக இருக்கலாம். காலையில அந்த வீட்டுடைய சொந்தக்கார ஆணோ பெண்ணோ எழுவதற்கு முன்னால இவ எழும்பிடணும். ராவு எல்லாரும் படுத்ததுக்கு பின்னால்தான் இவ படுக்கைக்கு போகணும். நாங்க யோசிக்கணும், காலையில 5 மணியிலிருந்து இரவு 10-11 மணி வரைக்கும் என்ன அவங்க மெஷினா? உலகத்தில் அரசாங்கத்திலேயே ஒரு ஆளுக்கு ஜொப் உண்டா 8 மணி நேரம்? ஏன் அதற்கு மேலால் அவர்களால வேலை செய்யலா?
ஆனா அநேகமாக வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள் அவங்களுக்கு களைப்பு இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அவர்களுக்கும் சோர்வு இருக்கும். அந்த உணர்வு அநேகமானவர்களுக்கு வருவதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாங்க யோசிக்கணும். நமக்கு பசி வர மாதிரி அவங்களுக்கும் பசி வரும், எங்களுக்கு வருத்தம் தயத்வார மாதிரி அவர்களுக்கும் வருத்தங்கள், சோர்வுகள், களைப்புகள் வரும். எனக்கு சில நேரத்தில் நான் வீட்டில் இருக்கும் பொழுது நினைச்ச நேரத்தில் நான் படுக்கிறேன், சில நேரங்கள்ல அவர்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல கொஞ்சம் கேட்காம உறங்கினா எப்படி மாதிரியான ஏச்சுக்கள் பேச்சுக்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்களால தூக்க முடியாத பாரத்தை நீங்க சுமத்தாட்டாதீங்க. அப்படி பல வேலைகளை கொடுத்தா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அளவுக்கு இந்த ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய கலீஃபா ஆட்சியாளர். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபேன் ஒன்றும் இல்ல, விசிறியால வீசுவாங்க. அவர் ஒரு நாள் பகல் வேலையில கையிலுள்ள தூங்குவதற்கு ஆயத்தமாகிறார். அவருடைய ஒரு ஹாதிம், ஒரு ஊழியர் வந்து அவருக்கு விசிறி வீசி கொண்டிருக்கிறார். அந்த காற்றிலேயே அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா தூங்கி விட்டார்கள், கண் அயர்ந்து விட்டார்கள். இந்த விசிறி வீசி கொண்டிருந்தவர் கொஞ்ச நேரம் விசிறி வீசி அவரை அறியாமல் அவருக்கும் கண் அயர்ந்து அவரும் அப்படி கீழ் உட்கார்ந்து படுத்துட்டாரு. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா காற்று நின்றதோடு எழும்பி பார்த்தாங்க, விசிறி வீசிறி அவர் படுத்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் அப்படி படுக்கிறான், அவரை தூக்கம் மிகைத்து அப்படி பூமியில சாஞ்சிட்டாரு. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா உடனடி அந்த விசிறி எடுத்து இவர் அவருக்கு வீச ஆரம்பிச்சார். அவருட மேல காட்டப்படும் போது அவர் எழும்பியது என்ன பாயிறாரு, பதறாரு, நீங்களா எனக்கு விசிறி வீசுறீங்க சொன்னாரு. இதுல என்ன வரப்போகுது, எனக்கு காற்று தேவைப்பட்ட நேரத்தில் நீங்க வீசினீங்க, உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் வீசுறேன், இது என்ன வரப்போகுது, எனக்கு எது தேவையோ அதுவும் உங்களுக்கு தேவை, எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீங்க வீசினீங்க, இப்ப நீங்க தூங்குறீங்க, உங்களுக்கும் அந்த காசு தேவை, அதனால விடுங்க, நான் உங்களுக்கு வீசணும் என்று வீசி இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கலீஃபா அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். நமக்கு கீழால் உள்ளவர்களுக்கும் என்னை போன்ற சில உணர்வுகள், ஆசைகள், விருப்பங்கள் வரும், நானும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த அளவுக்கு இந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தர ஒரு ஜிஹாதுக்கு யுத்தத்துக்கு போறாங்க, போய் திரும்பி வந்து ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்க போறாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் சாய்ந்து விட்டாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் சமையல் வேலைகளில் ஈடுபட போகின்றார்கள். ஒரு ஆள் சொன்னார், யார ரசூலல்லாஹ், அலைய தபஹுஷாத், நான் ஆட்டு அறுத்து சமைக்க போறேன், நான் அறுக்கிற பொறுப்பு எனக்குண்டு ஒரு ஆள் சொன்னாரு. ரெண்டாவது அந்த சபையில் உள்ள ஒரு ஆள் சொன்னாரு, அலைய சல்ஹுஹா, அந்த ஆட்டை உரித்து வேலை செய்யறது என்னுடைய வேலை. அந்த சபையில் உள்ள மூணாவது சொன்னாரு, அலைய தபஹுஹா, எனக்கு சமைப்பது என்னுடைய வேலை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைய அல் இஹ்திதாப், எனக்கு விறகு பொறுக்கிற வேலை. ஆக கஷ்டமான வேலை விறகு பொறுக்கிற வேலை தான். ஒரே இடத்திலிருந்து ஆட்டு அறுக்கேலும், அதே இடத்திலிருந்து ஆட்டை உரிக்கேலும், அதே இடத்தில் ஆட்டை சமைக்கேலும், ஆனா விறகு தூர தூரமான காட்டு பகுதிகளுக்கு போய் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வரணும். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வாரேன். சொன்னாங்க, யார சூழல்லா, இல்ல நீங்க போக வானம், அதையும் நாங்களே செய்யறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, இந்த விறகை பொறுக்குவதன் மூலம் கிடைக்கிற நன்மை எனக்கும் கட்டாயம் தேவை, நீங்க எப்படி ஹிதுமை செய்றீங்களோ நானும் செய்யணும், என்னால முடியாதது இல்லாண்டு நபி அவர்கள் தூர தூரமான இடங்களுக்கு போய் விறகுகளை பொறுக்கி கொண்டு வருவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால சிலர்கள் வேற வழி இல்ல, அதனால எங்கள்கிட்ட வந்து வேலை செய்யறாங்க, எங்கள்கிட்ட வந்து ஜாப் செய்யறாங்க, எங்கள்கிட்ட வந்து உத்தியோகம் செய்யறாங்க. சில வேலை சில நேரங்களில் முன்ன பின்ன நடந்துவிடும். நாங்க சொன்ன வேலையை சரியா செஞ்சிருக்க மாட்டாரு, அல்லது நேர் மாற்றமா செஞ்சிருப்பாரு. ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அப்படி நடந்தா நீங்க கூறுகின்றான், அவர்களை மன்னித்து விடுங்க, அவர்களை பொருட்படுத்தாது விட்டு விடுங்க, தயவு செய்து நீங்க அவர்களை ஏசாதீங்க, தயவு செய்து நீங்க அவர்களை அடிக்காதீங்க. இன்று நாங்க பார்க்கலாம் சில நேரங்களில் வேலைக்காரன் செய்தது சின்ன ஒரு தவறு, ஆனால் அதுக்கு அந்த எஜமான ஏசர ஏச்சுகள் எல்லாம் அது மாதிரி நூறு தவறு செஞ்சாலும் அந்த மாதிரி ஏச முடியாது. அவர் சின்ன ஒரு தவறு தான் செஞ்சிருப்பாரு, ஆனால் இவர் ஏசக்கூடிய ஏச்சு ரொம்ப பயங்கரமானது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர்களை ஏசுவது, ஊழியர்களை அடிப்பதை ரொம்ப வன்மையாக கண்டித்தாங்க. இந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்ல வார ரிவாயத் ஹதரத் அபு மசூதுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு ஊழியரை அடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு நபி அவர்கள் வந்தாங்க. அந்த அடிபடுறவர் கத்துறாரு, சத்தம் போடுறாரு, தயவு செய்து என்ன விடுங்க, எனக்கு அடிக்காதீங்க. பின்னால நபி அவர்கள் இதை பார்த்து கொண்டு இளம் யா அபா மசூத், அபா மசூத் கொஞ்சம் கவனமாக இருங்க, அடிக்கிறத நிறுத்துங்க, அடிக்காதீங்க. அவர் திரும்பி பார்த்தா அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபா மசூத் நீங்க அவரை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு சக்தியோ அதைவிட கூடுதலாக உங்கள்கிட்ட தண்டனையை தருவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்களோட வேலைக்காரன் ஒரு அதிகாரம் இருக்குது, அதாவது உங்களுக்கு அவரின் மீது எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அதைவிட கூடுதலான சக்தி அல்லாஹ் உங்களின் மீது வைத்திருக்கிறான். உடனடி அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவரை தவறுதலா நான் நடிச்சிட்டேன், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக பொருத்தத்திற்காக நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க மட்டும் அவரை விடுதலை அளித்து அவருக்கு விடுதலை கொடுக்காமல் மன்னிக்காமல் விட்டிருந்தால் லமஸ்தக்கன்னார், நெருப்பு உங்களை எரித்திருக்கும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாங்க பார்க்கலாம், வேலை செய்யக்கூடியவர்களையும் ஏசறது, சில வேளை வீட்டில் படிப்பறிவு இல்லாத சில வேளை எஸ்டேட் பகுதியிலிருந்து சில ஆண்களும் வந்திருப்பாங்க, சில பெண்களும் வந்திருப்பாங்க. நாங்க பார்க்கலாம் அவர்கள் எப்படியான ஏச்சுகள், எப்படி மாதிரியான அடிகள். அவர்களுக்கு தைரியம் இல்ல வெளியில வந்து சொல்ல, அவர்களுக்கு துணிச்சல் இல்ல போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்ய. எத்தனை வீடுகளில் எத்தனை பேர்கள் எந்த மாதிரியான அடிப்படையில் துன்புறுத்தப்படுறாங்க. அதையும் மீறி சில நேரங்களில் மனைவிமார்கள், சில கணவன்மார்களுக்கு கோபம் வந்தா அவங்களோட கையில கிடைக்கிறதால எல்லாத்தையும் அடிப்பாங்க. அடிக்க அனுமதி எதற்கு அனுமதி? மனைவி நேரத்துக்கு தொழாத்தி அடிக்கலாம், உங்கள்கிட்ட கேட்காம வெளியில போனால் முட்டுக்காலுக்கு கீழால குச்சியால் அடிக்கலாம், எங்களுக்கு சொல்வதற்கும் கூச்சம். சிலவேளை நாங்க வீட்டுல வீட்டை சுத்தம் செய்ய வைத்திருக்க கூடிய அந்த பொருளால மனைவி அடிச்சா எப்படி இருக்கும்? கையில கிடைக்கிற எந்தெந்த பொருள்களால கிடைச்சாலும் அவைகளால நாங்க மனைவிமார்களுக்கு அடிக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒன்று, இத்தக்குல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விடயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏன் அநேகமான கணவன்மார்களுக்கு தைரியம், என்னிடத்துல எங்கட மாமா வந்து கேட்கலா, எங்கட மாமி வந்து கேட்கலா, எங்கட மச்சான்மார் வந்து கேட்டா உடனடியா நான் தலாக் சொல்லிடுவேன், நான் டிவோர்ஸ் பண்ணுவேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அநேகமான ஆண்களுக்கு இந்த தைரியம். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நீங்க வேண்டிய மாதிரி உங்களோட மனைவிமார்களிடத்துல நடக்கலாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இவைகள் ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் கியாம நாள்ல நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தவறு செஞ்சா என்ன செய்யணும்? மன்னிக்கோணும். நபி அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, கம் ஆஃபு அனில் ஹாதின், யா ரசூலல்லாஹ், ஹாதின் வேலை செய்யக்கூடியவர்களை நான் எத்தனை தடவை மன்னிக்கோணும்? நபி அவர்கள் பதில் சொல்லல, இரண்டாவது முறையும் கேட்கிறாரு, மூணாவது முறையும் கேட்கிறாரு. நபி அவர்கள் அதற்கு பின்னால சொன்னாங்க, தஃபு அனில் ஹாதிமி ஃபில் யௌமி 70 மர்ரா, நீங்க உங்களோட ஹாதிம், உங்களோட வேலைக்காரன், உங்களோட ஊழியன ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிங்க. ஒரு நாளைக்கு, மாதத்திற்கு அல்ல, வருடத்திற்கு அல்ல, ஒரு நாளைக்கு நீங்க 70 தடவை அவரை நீங்க மன்னிங்க. எங்கள்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரனை 70 முறாண்டா, எங்களோட லைஃப் பார்ட்னர், எங்கட வாழ்க்கை துணைவி, எங்களோட எல்லா இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மனைவிமார்களை அல்லது மனைவி எத்தனை தடவை மன்னிக்கணும், சில ஆண்கள் அடிப்பாங்க, சரியான பரிதாபமாக இருக்கும். ஏன் பாவம், பெண்களுக்கு எதிர்த்து அடிக்கோ மேலா, பெண்களுக்கு எதிர்த்து பேசோ மேலா. ஆண்கள் உங்களோட வீரத்தை யாருகிட்ட காட்டணும், உங்களை மாதிரியான ஒரு வீரன் வீரத்தை காட்டினா பரவாயில்லை. கேவலம் ஒரு மனைவியிட்ட, ஒரு பொம்புளேத்த சாதாரணமான வேலைக்காரத்தையா நாங்க எங்களை வீரத்தை காட்டுற? ஹதரத் மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, யா ரப் மன் ஆசு இபாதக இந்தக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஆக கண்ணியமானவர் யாரு, உன்னிடத்தில் ஆக கண்ணியமானவர் மரியாதைக்குரியவர் யார் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் பதில் சொன்னான், மன் யாரு பழிவாங்க சக்தி இருந்தும் மன்னிக்கிறாரோ அவர் தான் ஆக கண்ணியமானவர். ஏன் மனைவிச்ச பழிவாங்கலாம், வேலைக்காரர்ச பழிவாங்கலாம், ஆனா நான் மனைவிய மன்னிப்பேன், நான் வேலைக்காரனை மன்னிப்பேன். ஏன்? அவர்தான் அல்லாஹ்ரத்தலாக கண்ணியமானவராக மாறுவார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களும் தவறு செய்வாங்க, நாங்க இல்லாண்டு சொல்லல, நாங்க யோசிக்கணும் எங்களால் எத்தனை தவறுகள் நடக்கும், எத்தனை முன்ன பின்ன நடக்கும், எந்த தவறு நடந்தா நான் கண்டும் காணாமலும் அதை நான் எந்த தவறாக செலவையில ஏற்றுக்கொள்றது இல்ல, நீ செஞ்சதுனாலதான், நீ சொன்னதுனாலதான் அப்படி நடந்தது, செலவையில் அதையும் அவர்களிட தலையில நாங்க போட்டுடுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதைவிட பயங்கரம். ஒரு சிலர் வேலை செய்வாங்க, ஆனால் வேலை முடித்ததோட ஊழியத்தை கொடுக்க மாட்டாங்க. வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கலாம், வீக் சிலரி மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்வாங்க, ஃப்ரைடே அந்த ஒரு கிழமைக்குரிய ஊதியத்தை சந்தோஷமா அவங்களோட கைகள்ல கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க எங்கட நாடுகள்ல பார்க்கலாம், மாத சம்பளம் உண்டு வச்சு சில வேல 2 மாதம், சில வேல 3 மாதம், உங்களுக்கு நஷ்டம் வரும்போது மட்டும் நஷ்டம், லாபம் வரும்போது எப்பயாவது சொல்லிக்கிறோமா வேலைக்காரன், மாஷா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது எப்பயாவது சொல்லிக்கிறோமா, எங்க நஷ்டம் மட்டும் வந்தா நாங்க உடனடியா எனக்கு இவ்வளவு நஷ்டம் அதனால 2 மாசம் போகட்டும் 3 மாசம் போகட்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸ், அதுல் அஜீர் அஜ்ரஹு கபல அய்யஜிஃப் அரக்கு, அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால அவனுடைய ஊதியத்தை நீங்க கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நான் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ரொம்ப பயங்கரமான ஹதீஸ். இந்த பல ரிவாயத்துகளை நாங்க பார்க்கலாம், யாராவது பெரிய தவறுகள் செய்தா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதத்தில் நபியவர்கள் சொல்வார்கள், அவனுக்கு எதிராக நான் கியாமனால வழக்காடுவேன். ஆனால் இந்த ஹதீஸ்ல சலாசத்துன் யகூலுல்லாஹு அஸ்ஸவஜல் சலாசத்துன் அன ஹஸ்முஹும், 3 பேர் இருக்கிறாங்க, கியாமனால் அவர்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்வேன் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்ட்ட தான் வந்து முறைப்பாடே செய்யறது, ஆனால் அல்லாஹுவை கூறுண்டா புகாரில வர ஹதீஸ், 3 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எதிராக கியாமனால நானே வழக்காடுவேன், நானே சாட்சி சொல்வேன். அதுல ஒரு ஆள் யாரு, ஒரு ஆள்கிட்ட முழுமையாக வேலைய வாங்கி அவருக்கு கூலிய கொடுக்காதவர் இருக்கிறாரே, அவருக்கு எதிராக நானே அவருக்காக வழக்காடுவேன் என்று அல்லாஹ் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புகாரில பதிவு செய்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க, அவர்களை சகோதரர்களா பார்க்கணும், அவர்கள் முன்ன பின் நடந்தா அவர்களை மன்னிக்கணும், அவர்களுக்கு ஏசரல்ல, அவர்களுக்கு அடிக்கிறல்ல, அவர்களையும் இரக்கமா வைத்துக் கொள்ளணும், அவர்களையும் அன்போடு பார்க்கணும், அவர்களையும் அற்பமா கேவலமாக கருதுறல்ல. அதோட வேலைக்காரர்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது, புஸ்மாருக்கு மாத்திரமல்ல, வேலை செய்யறவங்க நேர்மையோட வேலை செய்யணும், உண்மையான முறையில வேலை செய்யணும். தன்னுடைய முதலாளி அவருக்கு எதுவுமே துரோகம் செய்யலா, அவருடைய எந்த பொருளுக்கும் அநியாயம் செய்யலா. இன்று நாங்க பார்க்கலாம், செலவேல பொஸ்ஸோட கோபம், வாகனத்துக்கு ஏதாவது ரிப்பேர் ஏற்படுத்துற, ஆபீஸுக்கு ஏதாவது ரிப்பேர் ஏற்படுத்துற, இதெல்லாம் கூடாது, மிகப்பெரிய துரோகம். நாங்க யாருகிட்ட வேலை செய்யறோமோ அவருடைய பொருள்களை பாதுகாக்கணும், அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு அரசாங்க ஜப் செய்யறாண்டாலும் பரவாயில்ல, எங்கட ஆபீசர் உள்ள லேன் போனால எங்கட வீட்டுள்ள மனைவியுடைய மொபைல் போனுக்கு எடுக்கல. ஏன்? அந்த லேன் போன் ஆபீஸ் வேலை பிசினஸ் வேலைக்கு மட்டும் தான். நாங்க பார்க்கலாம், இவர்கிட்ட மொபைல் இருக்குது, அந்த மொபைல் டு மொபைல் செலவேல 2 ரூபா, லேண்ட்போன் டு மொபைல் 10 ரூபா. இவர் அது ஏண்ட 2 ரூபா போக கூடாது, ஆபீஸ்ல 10 ரூபா போனா பரவாயில்லை. ஏலா ஒரு ஆபீஸ்ல அனுமதி தந்திருக்கிறாங்க, இந்த போனால நீங்க உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு பாதிக்கலாம் என்ற அனுமதி இருந்தா பரவாயில்லை. அரசாங்க ஆபீஸாக இருக்கலாம், அரசாங்கத்துடைய வாகனங்களாக இருக்கலாம், அரசாங்க ஆபீஸில் உள்ள ஏசியாக இருக்கலாம். நாங்க நினைச்ச மாதிரி எங்களை சொந்த விஷயங்களுக்கு பாவிக்க இயலாது. எந்த அளவு கண்டா இந்தியாவுடைய மிகப்பெரிய அறிஞர் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லா அவர்களை சந்திக்க ஒரு பாப்பாவும் மகனும் வாராங்க. மகனை பார்த்தா ஒரு சின்ன புள்ள மாதிரி, அதாவது சிறிய வயது பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு. கேட்டாங்க, எதிர வந்தீங்க? ட்ரெயின்ல வந்தோம். இந்த உங்களோட மகனுக்கு ட்ரெயின்ல ஃபுல் டிக்கெட் எடுத்தீங்களா, ஹாஃப் டிக்கெட் எடுத்தீங்களா? இல்ல ஹாஃப் டிக்கெட் எடுத்தேன். இவருக்கு வயசு எத்தனை? 16. சொன்னாங்க, நீங்க செஞ்சது ஹராம். ஏன்? 15 வயசுக்கு மேல ஃபுல் டிக்கெட் இருந்தா ஃபுல் டிக்கெட் தான் நீங்க எடுக்கணும். அது அரசாங்கமாக இருக்கலாம், அரசாங்கத்துக்கு துரோகம் செய்யலா, அரசாங்கத்துடைய சொத்து உண்டு, எங்க வீட்டில் உள்ள மீட்டர் பாக்ஸ் மாத்தேலா, எங்க தண்ணி மீட்டர்கள் எங்களால மாத்தேல, ஹராம், நாங்க துரோகம் பண்ணுகின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வேலை செய்யறவங்க எங்களுடைய எஜமானர்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், ஆபீஸ் பொருட்களாக இருக்கலாம், அதை நாங்க மிஸ்யூஸ் பண்ணேலா, எங்களுடைய சொந்த வேலைகளுக்கு பாதிக்கேலா, அதை பழுதாக்கேலாது. அவர் சொன்ன டைமுக்கு வரணும், அவர் சொன்ன டைமுக்கு தான் வெளியிலிருந்து போகணும். இன்றைக்கு நிறைய முதலாளிமார் முறைப்பாடு செய்யற, ஹசரத் நாங்க தொழுகைக்கு டைம் கொடுக்கிறோம், கூடுதலா எடுக்கிறாரு, சாப்பாட்டுக்கு ஹாஃப் அன் அவர் கொடுக்கிறோம், இவர் 1/4 மணி நேரம் எடுக்கிறார். ஏலா உங்களுக்கு தொழுகைக்கு 15 நிமிஷம் இருந்தா 15 நிமிஷம் தான், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரவர் இருந்தா அரவர் தான், அதுக்கு மேல நீங்க எடுக்கல, உங்களுக்கு அனுமதி இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சிலர்கள் முதலாளிமாருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவாங்க, அவரை அல்லது அவருடைய பிசினஸ் உள்ள ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க, காட்டி கொடுப்பாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யறாண்டா, அவர்கிட்ட ஜாப் செய்யற நேரத்தில் நான் என்னுடைய சொந்த தொழிலை பேசலா, என்னுடைய சொந்த வியாபாரத்தை செய்யலா? ஏன்? இது அவருக்கு கொடுத்த டைம், அவருடைய ஆபீஸ் டைம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தொழிலாளிகளுக்கும் பல முக்கியமான கடமைகள் இருக்குது. முதலாளிமார்களுக்கு எவ்வாறு ஷரியாவுல வழிகாட்டுதல் இருக்குதோ அதே மாதிரி தொழிலாளிகளுக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. நாங்க எங்கட எஜமான எங்கட பொஸ்ட இதை எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி பொஸ்டுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். எங்கட ஊழியன், எங்கட ஜெனரல் மேனேஜர், எங்கட சேல்ஸ்மேன், எங்கட வேலை செய்யறவர், இவர் இப்படி இருக்கணும், அவர்களுடைய சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதையும் நாங்க கட்டாயம் நிறைவேற்றணும், அதையும் நாங்க நிறைவேற்றி கொடுக்கணும். எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆள் வாராரு, நாங்க விலையை குறைத்து கொடுக்க அனுமதி இல்ல. ஏன்? இது விலையை குறைச்சு கொடுக்க எனக்கு ரைட்ஸ் இல்ல. அதில் உள்ள அவர் அனுமதி தந்தால் செய்யலாம், அனுமதி இல்லாம எனக்கு தேவையானவங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு குறைச்சு கொடுக்க அதற்கும் அனுமதி இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு ஷரியாவுல முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், இரண்டு பேர்களுக்கும் அழகான முறையில வழிகாட்டுதல் இருக்குது. இறுதியாக நாம் இதை சொல்ல வாரோம், உங்களுக்கு தெரியுங்கட, நாட்டுடைய விலைவாசி ரொம்ப அதிகம். ஒரு திருமணம் முடிக்காத ஒரு யங் வாலிபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 20,000 கொடுத்தா ஓரளவு அவருக்கு பெரிய செலவுகள் இருக்காது, அவர் சமாளிப்பாரு. ஆனா 2-3 குழந்தைகளோட உள்ளாங்க. எங்கட நாட்டில் நாங்க யோசிக்கணும், ஒரு 20-22,000 மாச சம்பளத்திற்கு அவரால் என்ன செய்யலும்? அவர் 3 நேரம் பெரிய ஆடம்பரமாக இல்ல, வெறும் ஒரு கறி சோறு அவரால் 3 நேரம் காலையில பகல் இரவில் சாப்பிடுவதற்கு எவ்வளவு போகும்? அது சாப்பாடு மட்டுமா? அவருடைய 3 குழந்தைகளுடைய படிப்பு செலவு, அந்த 3 குழந்தைகளுடைய வைத்திய செலவு, இவர்களுடைய உடுப்பு, மனைவியுடைய ஆட, வீட்டுடைய கரண்ட் பில், வீட்டுடைய தண்ணி பில், இவர்களுடைய மொபைல் போன், வீட்டு கூலி, நாங்க எல்லாம் யோசிக்கணும். இப்ப முந்தி கொடுத்தோம், சரி பரவாயில்லை, விலைவாசி டபுள் ட்ரிபிளா கூடி இருக்குது, ஆனா நாங்க சம்பளத்தை 10% கூட்டினா எப்படி அவங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க சில வேலை யோசிக்கணும். ஒரு ரெஸ்டூரண்ட் போயிட்டு நாங்க சாப்பிட்டு வெளியில வந்தா 8,000-10,000 பில் வந்திருக்கும். ஒரு சேனலிங் சென்டர் போயிட்டு ஏதாவது ஒரு டெஸ்டிங் எடுத்து வெளியில வந்தா அங்க 10,000 பில் வந்திருக்கும். ஃபேமிலியோட ஒரு 3 நாள் எங்கேயாவது ட்ரிப் போனா 1,00,000 ரூபாய் நாங்க செலவழிக்கிறோம். ஆனா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் கூட்ட யோசிக்கிறோம், ஒரு 3,000 ரூபாய் கூட்ட யோசிக்கிறோம். நபியுடைய ஹதீஸ் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட கொடுங்க, நீங்க உடுக்கிற உடுப்ப அவர்களுக்கு கொடுங்க. ஹதீஸ்ல தெளிவான ஹதீஸ்ல வருது, ஹதரத் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு ஜோடி உடுப்பு, ஒரு ஜோடிந்தா மேலேயும் கீழேயும், மேலுள்ள தவறு கொடுத்திருந்தாரு, அதில் உள்ள மற்ற ஜோடி துண்டு அவருடைய காதிம் அடிமைச்சை கொடுத்திருந்தாரு. கேட்டாங்க, இத ரெண்டையும் நீங்க உடுத்தா தானே பசந்தாயிருக்கும், நீங்க ஒன்றையும் அவருக்கு மத்தொண்டையும் கொடுத்திருக்கிறீங்களே, உதாரணமா ஷேக் கல்சன் அல்லது ஷேக் சாரமண்டவைங்களே. அவர் சொன்னார், இல்ல நபியவங்க சொன்னாங்க, நீங்க எதை உடுக்கிறீங்களோ உங்களோட ஊழியனுக்கும் அதையே கொடுக்க சொல்லி, அதனால் நான் உடுக்கிற இதே ஆடையில உண்டு அவருக்கு நான் கொடுத்துட்டேன். மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க பொறுமதியான ஆடைகளை உடுப்போம், ஆனால் குறைந்த பட்சம் அவர்கள் ஓரளவாவது உடுக்கிற இல்லையா, அவர்கள் பிரயாணம் செய்யற இல்லையா, அவர்கள் சாப்பிடுற இல்லையா, அவர்கள் வைத்தியம் செய்யற இல்லையா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாட்டுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் சரியான ஹை, அரசாங்கம் சம்பளங்களை கூட்டுறாங்க, ஆனா பிரைவேட் கம்பெனிஸ்ல அல்லது பிரைவேட்டா வேலை செய்யறவங்களுக்கு நாங்க கொடுக்கிற அவர்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி இருந்தாலும் ஓரளவு அவர்கள் சந்தோஷமாக வாழுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எதை சொல்ல வாரோம், இஸ்லாத்தில எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்குது. முதலாளி எப்படி நடக்கணும் அவருக்கும் வழிகாட்டி, தொழிலாளிகள் எப்படி நடக்கணும் அவர்களுக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. இரண்டு சாராரும் குர்ஆன்ல ஹதீஸ்ல நபியவர்கள் சொன்ன பிரகாரம், ஷரியத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் ரெண்டு பேரும் செய்தாங்கண்டா, எந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில பிரச்சனை வராது, சண்டைகள் சச்சரவுகள் வராது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கொழும்புல உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் 2-3 மாசத்துக்கு முன்னால அவற்ற வேலை செஞ்சவங்களே தானே அவர்களை கொண்டாங்க. நான் ஒருவருக்கு சாதகமா மற்றவருக்கு பாதகமா சொல்ல வரல, ஏன் இவர் அவரை கொண்டாரு அல்லது ஏன் அவர் கொலை செய்யப்பட்டாரு, இதெல்லாம் நங்க அவருடைய விஷயத்தை மட்டுமல்ல, எங்கட நாட்டுல எந்தெந்த ஊர்ல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில பிரச்சனை இருந்தா இது தீரல்ல, முதலாளி தொழிலாளியுடைய தேவையை பூர்த்தி செய்யல அல்லது தொழிலாளி முதலாளி விரும்புகின்றத செய்யல, அதனால தான் பிரச்சனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ரெண்டு சாரானும் அல்லாவுக்கு பயப்படணும். நான் எடுக்கிற சம்பளம் எனக்கு 100க்கு 100 ஹலால் ஆகணும், முதலாளி நினைக்கணும் நான் என்னிடத்துல வேலை செய்யறவற்ற வாங்குற வேலை அதற்கு தகுந்த ஊதியத்தை கூலிய அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும். ரெண்டு பேரும் அல்லாவை பயந்து நடந்தா அந்த வியாபாரம் அழகான முறையில ஹைராக பறக்கத்தாக நடக்கும். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை பொறுத்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவம், மனைவி மக்களுடைய பாவம், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அதிலிருந்து அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பாயாக, அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாயாக. விசேஷமாக முதலாளிமார்கள் தொழிலாளிமார்கள் அல்லாஹுவை பயந்து அவர்களுடைய பணியில ஈடுபடுவதற்குரிய தௌஃபீக்கை சந்தர்ப்பங்களை கொடுப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலேயே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்துள்ளவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.